ஓம் சாந்தி. ஜூன் 23, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாபாகியசாலிகள். ஏனெனில் ரிஷிக்களும் முனிவர்களுமே கற்காததோர் கல்வியை கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்றார். கேள்வி: உலக மக்கள் அறியாத நாடகத்தின் எந்த ஒரு நியதியை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள்? பதில்: இந்த ருத்ர ஞான யாகத்திலிருந்து விநாசத்தின் ஜுவாலைகள் வெளிப்பட உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். இப்பழைய உலகம் முழுவதுமே இப்பொழுது அதில் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. இந்த நியதியை எவராலுமே தடுக்க முடியாது. இந்த அழிவற்ற யாகத்திலேயே குதிரை அர்ப்பணிக்கப்பட்டதுடன் அனைத்தும் அர்ப்பணிக்கப்பட உள்ளன. நாங்கள் இந்த தூய்மையற்ற உலகிற்கு திரும்பி வரப்போவதில்லை. இது கடவுளால் உருவாக்கப்பட்ட நியதி அல்ல, ஆனால் இது நாடகத்தினால் உருவாக்கப்பட்ட நியதியாகும். பாடல்: உங்கள் இதயமென்ற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்கள். இது மனிதர்களின் உலகமே ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் பிராமண தர்மத்தை சார்ந்த மனிதர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆதி தர்மத்தின் விழிப்புணர்வில் இருக்கின்றீர்கள். இந்த ஆத்மாவாகிய நானே இந்த சரீரத்தை இயக்குகின்றேன். அது ஆத்மாவின் ரதமாகும். தந்தை இந்த ரதத்தை செலுத்துவதை போன்றே ஆத்மாக்களாகிய நீங்களும் ரதங்களை, அதாவது சரீரங்களை செலுத்துகின்றீர்கள். அவர்கள் அமைதி சுரூபமானவர்கள் என்ற ஞானத்தையும், அசரீரி உலகமே தமது வசிப்பிடமும் என்பதையும் ஆத்மாக்கள் மறந்துள்ளார்கள். நாங்கள் இந்த சரீரங்களை இங்கேயே பெறுகின்றோம். இவ்வாறாக உங்களுடன் நீங்கள் உரையாடலாம். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி சுரூபமானவர்கள். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்க விரும்பினால் அப்பொழுது நீங்கள் அமைதி தாமத்தை சார்ந்த ஆத்மாக்கள் என உங்களை கருதுங்கள். உங்களால் சிறிது நேரத்திற்கு அமைதியாக அமர்ந்திருக்க முடியும். மக்கள் அமைதியை வேண்டுகின்றார்கள். ஆத்மா கூறுகின்றார், எனது மனமே அமைதியை விரும்புகிறது. எவ்வாறாயினும் மக்கள் தாம் ஆத்மாக்கள் என்பதை அறியாதிருக்கின்றார்கள். இதனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். தனது கழுத்திலேயே அணிந்திருந்த அட்டியலை எங்கும் தேடிய ஓர் அரசியை பற்றிய ஒரு கதை உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அமைதியே உங்கள் ஆதி தர்மம். ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி சுரூபமானவர்கள் என்பதையும், உங்கள் பாகங்களை நடிக்கவே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த அங்கங்களில் இருந்து விடுபட்டிருக்கும் பொழுதே ஆத்மாக்களான நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். ஓர் ஆத்மா தான் விரும்பிய அளவிற்கு தனது அமைதி தர்மத்தில் நிலைத்திருக்க முடியும். உங்கள் சரீரத்தினால் நீங்கள் வேலை செய்ய விரும்பாது விட்டால் அமைதியாக அமர்ந்திருங்கள். இதுவே உண்மையான அமைதியாகும். அதனை நீங்கள் தேட வேண்டியதில்லை. உங்கள் ஆதி தர்மம் அமைதி. நீங்கள் இப்பொழுது இங்கே உங்கள் பாகங்களை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாகங்களான 84 பிறவிகளை நீங்கள் நடித்திருப்பதை தந்தையின் மூலம் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். எவருக்குமே 84 பிறவி சக்கரத்தை பற்றி தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் நாங்கள் சூரிய வம்ச அரசர்களாகவும் பிரஜைகளாகவும், பின்னர் நாங்கள் சந்திர வம்சத்திலும், அதன் பின்னர் வைசிய வம்சத்திலும், அதன் பின்னர் சூத்ர வம்சத்திலும் இருந்தோம். நாங்கள் மீண்டும் சூரிய வம்சத்தினரில் ஒருவராக ஆக வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மகாபாகியசாலிகள். தந்தை உங்களுக்கு அனைத்தையும் மிக சரியாக விளங்கப்படுத்துகின்றார். இது சத்கதிக்கான பாதையாகும். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் ஒரே ஒருவரே என்பதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு சத்கதியை பெறுவதற்கு தந்தை உங்களுக்கு உதவுவதை நீங்கள் அறிவீர்கள். வெளியிலுள்ள மக்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி எதுவும் தெரியாது. பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். பிரம்மா குமாரிகளான உங்களுக்கு என்ன தெரியும் என்று சிலர் கேட்கிறார்கள். ஒருவர் பிராமணரா அல்லது இல்லையா என்பதை சோதிப்பதற்கு ஒரு பரீட்சை இருக்க வேண்டும். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாயின் உங்களுக்கு நிச்சயமாக உலக சக்கரத்தை பற்றி தெரிய வேண்டும். உங்களுக்கு படைப்பவரான தந்தையை தெரியுமா? ரிஷிகளும் முனிவர்களுமே படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ எதுவும் அறியாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நாஸ்திகர்கள். நீங்களும் நாஸ்திகர்களாகவே இருந்தீர்கள். நீங்களும் படைப்பவரான தந்தை அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்திருக்கவில்லை. கல்வி அறிவு இல்லாதவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் தாம் பாடசாலையில் இதையும் அதையும் கற்றோம் என கூறுவார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த இறை கல்வியை கற்கின்றீர்கள். பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதனை உங்கள் புத்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சிவ் பாபாவே படைப்பவர். ருத்ரரே ஞான யாகத்தை உருவாக்கினார் என சமய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரமாத்மா சிவனிற்கு ருத்ரருக்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஞான யாகத்திலிருந்தே விநாச ஜுவாலைகள் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் சிவனான ருத்ரருக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளார்கள். இது அதே கீதையே ஆகும். விநாச ஜுவாலைகள் இந்த ஞான யாகத்திலிருந்தே தோன்றின என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த ஞான யாகம் சுய ராஜ்யத்தை அடைவதற்கு உரியது. இதில் இப்பழைய உலகம் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. அவர்கள் தம்மிடமுள்ள சகல தகுதிகளையும் யாகத்தினுள் இடுகிறார்கள். அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். எனவே ருத்ரரின் இந்த ஞான யாகத்தினுள் முழு உலகமும் அர்ப்பணிக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றீர்கள். நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகிற்கு திரும்பி வர மாட்டீர்கள். இவ்வுலகம் அழிய உள்ளது. இயற்கை அனர்த்தனங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். ஷிவ் பாபா கூறுகின்றார், எனது புத்தியிலேயே ஞானம் முழுவதையும் கொண்டிருக்கின்றேன். தந்தையே உண்மையானவரும் உணர்வுள்ளவரும் ஞானக்கடலும் ஆவார். அவருக்கு உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை தெரியும். ரிஷிகளும் முனிவர்களும் தமக்கு படைப்பவரையும் தெரியாது படைப்பையும் தெரியாது என்று கூறுகிறார்கள். இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என மக்கள் கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், மகா ரிஷிகளும் முனிவர்களும் தமக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் தெரியாது என கூறினார்கள். அவர்கள் அறியாததை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். வேறு எவராலும் அன்றி தந்தையினால் மாத்திரமே படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றிய இரகசியங்களை விளங்கப்படுத்த முடியும். படைப்பவரால் மாத்திரமே அவற்றை விளங்கப்படுத்த முடியும். ராணி தேனி ஒன்று உண்டு, மற்ற அனைத்து தேனிகளும் அதை பின்தொடர்ந்தும் செல்லும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவற்றுக்கு தாயான ராணி தேனியுடன் மிகவும் ஆழமானதோர் உறவு முறை உண்டு. எல்லையற்ற தந்தை வரும்பொழுது அவர் குழந்தைகள் அனைவரையும் தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். பாபா வந்துள்ளார் என்பதையும் அவர் ஆத்மாக்கள் அனைவரையும் அமைதி தாமத்திற்கு தன்னுடன் அழைத்து செல்வார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் சத்தியுகத்தில் எங்கள் பாகங்கள் மீண்டும் ஆரம்பமாகும். அந்த பாகங்களை நடிப்பதற்காகவே நாங்கள் இந்த தேவ அந்தஸ்தை பெறுகின்றோம். மனிதர்களாகிய நீங்கள் தேவ அந்தஸ்தை பெறுவதற்கே இங்கே வருகின்றீர்கள். இங்கேயே அனைத்து தெய்வீக குணங்களும் கிரகிக்கப்பட வேண்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்றவர்கள் ஆக வேண்டும். தெய்வீக காட்சிகளில் அன்றி எவராலும் அவர்களை பார்க்க முடியாது. நீங்கள் இப்பொழுது சூரிய வம்சத்து தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சொர்க்க ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை உங்கள் புத்திகள் அறிந்துள்ளன. சத்தியுகத்தில் தேவ ராஜ்யம் இருந்தது. எவ்வாறாயினும் தேவ உலகிலும் அசுரர்கள் போன்றோர் இருந்தார்கள் என மக்கள் சித்தரித்துள்ளார்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். மக்கள் புகழ் பாடுகிறார்கள், நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள். அவர்களின் விக்கிரகங்களையும் அவர்கள் வீழ்ந்து வணங்குகிறார்கள். அவர்களுக்கென பல ஆலயங்களும் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் எவ்வாறு எப்பொழுது சத்யுகத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். மிகவும் மேன்மையாக இருந்த பாரதம் எவ்வாறு இந்த அளவிற்கு சீரழிந்தது, இதனை எவருமே அறிய மாட்டார்கள். அந்த நியதி ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எதன் நியதி? அதனையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நாடகத்தின் நியதியை அவர்கள் புரிந்து கொள்வார்களாயின் நாடகத்தை படைப்பவரும் அதன் இயக்குனரும் யார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது கடவுளின் நியதி என அவர்கள் கூறுகிறார்கள். நாடகத்தை பற்றி பேசும் ஒருவருக்கு அதன் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றியும் தெரிய வேண்டும். ஒரு புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் உங்களால் நாடகத்தை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சென்று நாடகத்தை பார்க்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகள் பற்றிய ஒரு நாடகம் தயாரிக்கப்பட்டுள்ளது என பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அதனை பார்க்காமல் எவராலும் அதனை புரிந்து கொள்ள முடியாது. அதனை அவர்கள் பார்க்கும் பொழுதே நாடகத்தில் நடப்பவை அனைத்தும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். உலகின் இந்த வரலாறும் புவியலும் தொடர்ந்தும் சுழல்கின்றன என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது எவ்வாறு சுழல்கிறது என்பது எவருக்கும் தெரியாது. யுகங்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அதன் பின்னர் இந்த சங்கமயுகம் உள்ளது. எவ்வாறாயினும் மக்கள் இதனை குறித்து கடவுள் ஒவ்வொரு யுகத்திலும் வருகின்றார் என்றே புரிந்து கொண்டுள்ளார்கள். சத்திய திரேதாயுகங்களுக்கான சங்கமமும் உள்ளது. ஆனால் அந்த சங்கமத்திற்கு எவ்விதமான முக்கியத்துவமும் இல்லை. அந்த நேரத்தில் எதுவும் நடப்பதில்லை. சத்யுக சூரிய வம்சம் எவ்வாறு திரேதாயுக சந்திர வம்சத்திடம் கையளிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மாத்திரமே அறிந்திருக்கின்றீர்கள். சந்திர வம்சம் சூரிய வம்சத்தை வெற்றி கொள்ளவில்லை. இல்லை, சூரிய வம்சத்தின் அரசரும் அரசியும் சந்திர வம்ச அரசருக்கும் அரசிக்கும் ராஜ்ய பாக்கியம் என்ற திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அவர்களை அமர்த்துகின்றனர். அதன் பின்னர் அவர்களுக்கு அரசர் ராமர் என்றும் அரசி சீதை என்றும் பட்டம் சூட்டப்படுகிறது. அதனை அவர்களுக்கு கொடுத்தவர் யார்? சூரிய வம்சமே. இப்பொழுது நீங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்யுங்கள் என கூறி அதனை வழங்கியதாக கூறப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை தெய்வீக காட்சிகளில் கண்டிருக்கின்றீர்கள். ஒரு யுத்தம் இடம்பெறுகிறது என்றில்லை, ஓர் ராஜ்யம் கையளிக்கப்படுவதை போன்றே இந்த ராஜ்யமும் கொடுக்கப்படும். சூரிய வம்சம் சந்திர வம்சத்திற்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு ராஜ்யம் என்ற திலகத்தை இடுகிறது. அங்கே குரு போன்றோர் எவரும் இருப்பதில்லை. நீங்களே தெய்வீக சுபாவங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவது என்பதை குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் இப்பொழுது உள்ளது. நாங்கள் சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யங்களில் இருக்கும் பொழுது அதிக அளவு சந்தோஷமாக இருப்போம். பாபா எங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து சந்தோஷத்திற்குள் அழைத்து செல்கின்றார். வேறு எவராலும் எங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்க முடியாது. சாதுக்கள் தாமே அமைதி தாமத்திற்கு செல்லவே விரும்புகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் அந்த சாதுக்களையும் ஈடேற்றி அவர்கள் அனைவரையும் அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். சந்நியாசிகள் துவாபர யுகத்திலேயே வருகின்றார்கள். தேவர்களாகிய நாங்கள் மாத்திரமே ஸ்வர்க்கத்தில் இருப்போம். அங்கே வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன. சூரிய வம்ச பிரிவானது சந்திர வம்சத்தை விட வேறுபட்டது. பின்னர் தொடர்ந்து வருகின்ற இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சந்நியாசிகள் போன்றோரின் பிரிவுகளும் உள்ளன. அவர்கள் அனைவருமே தம் தம் தனிப்பட்ட பிரிவை கொண்டிருக்கின்றனர். நாங்கள் ஆட்சி செய்த பொழுது வேறு எவருமே இருக்கவில்லை. இத்தகைய வரிசை கிரமமான ஒரு மாலை அஷரீரி உலகில் உருவாக்கப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே முதல் சமுதாயமாகும். மற்ற அனைத்து சமுதாயத்தினரும் பின்னரே வருகின்றனர். இதுவே அனைத்திலும் அதி மகத்தான சமுதாயமாகும். இதிலிருந்தே மற்ற சமயஸ்தாபகர்கள் அனைவரும் வெளிப்படுகின்றனர். நாங்களே முதல் சமுதாயத்தினர். அதன் பின்னர் நூறாயிரம் சிறிய எல்லைக்கு உட்பட்ட சமுதாயங்கள் உள்ளன. இங்கே நான்கு பிரதான சமுதாயங்கள் உள்ளன. நாங்கள் முதலில் வருகின்றோம், பின்னர் இஸ்லாமை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். அதன் பின்னர் பௌத்தர்களும் அதன் பின்னர் கிறிஸ்தவர்களும் வருகின்றனர். நாங்கள் இப்பொழுது கீழே விழுந்து விட்டோம். எங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நாங்கள் நடிக்க வேண்டும். இப்பொழுது இறுதி இலக்கத்தில் இருப்பவர்கள் பின்னர் முதல் இலக்கத்தினர் ஆகுவார்கள். தேவர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக இருப்பதால் அவர்களால் தம்மை தேவர்கள் என்று அழைக்க முடியாது. தேவர்கள் வழிபாடு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. சீக்கியர்கள் குருநானக்கின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவரது வம்சாவளி விருட்சத்தை சார்ந்தவர்களே. எங்களது வம்சாவளி விருட்சமே சத்தியுகத்தில் முதலாவதாகும். இதனை விட உயர்ந்த வம்சாவளி விருட்சம் எதுவும் இருப்பதில்லை. நாங்கள் அதி மேலான சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதிகபட்ச சந்தோஷத்தை அனுபவம் செய்பவர்களும் நாங்களே. பின்னர் ஏழ்மையில் வீழ்பவர்களும் நாங்களே. நாங்களே அதிகபட்ச துன்பத்தை அனுபவம் செய்பவர்களும் ஆவோம். நாங்களே தொடர்ந்தும் கடனாளிகள் ஆகியவர்களும் ஆவோம். நாங்கள் அதிகளவு செல்வந்தர்களாக இருந்தோம். இப்பொழுது மிகவும் ஏழைகளாகியுள்ளோம். நாங்கள் அனைத்தையும் இழந்துள்ளோம். இது துன்ப உலகமாகும். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை சந்தோஷ உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். மற்ற அனைவரும் அமைதிதாமத்திற்கு செல்வார்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். மற்ற அனைவரும் அமைதியில் இருக்கிறார்கள். அவர்கள் முக்தியை விரும்புகின்றார்கள். சந்தோஷம் காகத்தின் எச்சத்தை போன்றது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷ உலகத்தின் அனுபவம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அந்த சந்தோஷம் உள்ளது. அவர்கள் அதன் புகழை பாடிய பொழுதிலும் தூய்மையற்றவர்கள் ஆகியதால் அதனை மறந்துள்ளார்கள். தந்தை இப்பொழுது ஞாபகப்படுத்துகின்றார். ஓ பாரதவாசிகளே, நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். உங்கள் பெயரை நீங்கள் துவாபர யுகத்திலேயே மாற்றினீர்கள். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். அவர்கள் தொடர்ந்தும் பாடுகின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். நீங்கள் எத்தனை பிறவிகள் தூய உலகிலும் எத்தனை பிறவிகள் இந்த தூய்மையற்ற உலகிலும் இருந்தீர்கள் என தந்தை உங்களிடம் கூறியுள்ளார். நீங்கள் இப்பொழுது மீண்டும் அந்த தூய உலகிற்கு செல்ல வேண்டும். இதுவே சகல கற்கும் இடங்களை பாடசாலை விடவும் சிறந்த கற்கும் இடமாகும். இதுவே யாகங்கள் அனைத்திலும் சிறந்த யாகமாகும். இதில் பழைய உலகம் முழுவதும் முடிவடைய உள்ளது. அவர்கள் ஹோலிக்காவையும், அதாவது பெண் அரக்கியின் ஞாபகார்த்தத்தை எரிக்கின்றார்கள். அந்த பண்டிகைகள் அனைத்தும் இந்நேரத்தையே குறிக்கின்றன. ஆத்மா ஷரீரத்தை விட்டு செல்வார். ஷரீரம் அழிக்கப்படும். எந்த ஒரு சந்நியாசியினாலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. கீதையில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அவை ஒரு மூட்டை மாவில் ஒரு துளி உப்பு சேர்க்கப்பட்டதை போன்றதாகும். ஞானம் மறைந்து விடுகிறது. ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் இந்த யாகத்தை உருவாக்கினேன். அதில் உங்கள் சரீரங்களையும் மனதையும் செல்வத்தையும் நீங்கள் அர்ப்பணித்தீர்கள். நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள். இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, சந்தோஷ உலகிற்கு செல்வதற்கு உங்கள் சுபாவத்தை தெய்வீகமாக மாற்றுங்கள். நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ரகசியத்தை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதன் மூலம் முக மலர்ச்சியுடன் இருங்கள். இந்த ரகசியங்களை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். 2, சுய ராஜ்யத்தை அடைவதற்கு உயிருடன் இருக்கும் பொழுதே உங்கள் ஷரீரம் மனம் செல்வத்தை இந்த எல்லையற்ற யாகத்தில் அர்ப்பணியுங்கள். அனைத்தையும் புதிய உலகிற்கு இடமாற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் உண்மை யோகியாக இருப்பதுடன் உங்கள் நெற்றியில் 3வது கண்ணுடன் காட்டப்படுவீர்களாக. ஞாபகார்த்தங்களில் யோகிகளின் நெற்றியில் 3வது கண் காட்டப்பட்டுள்ளது. உண்மையான யோகி குழந்தைகளான நீங்கள் உங்களுடைய நெற்றியில் உங்களுடைய மூன்றாவது கண்ணை காட்டும் பொருட்டு ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் சதா நிலைத்திருப்பதற்கு உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். முதலில் தந்தை, இரண்டாம் அவர் நான், மூன்றாவதாக எவரும் இல்லை. அத்தகையதோர் ஸ்திதி உங்களுக்கு இருக்கும் பொழுதே பிறர் உங்கள் மூன்றாவது கண்ணை பார்ப்பார்கள். உங்கள் புத்தியில் மூன்றாம் நபர் பிரவேசித்தால் அப்பொழுது உங்கள் மூன்றாவது கண் மூடிவிடும். ஆகவே உங்கள் மூன்றாவது கண் திறந்திருப்பதை உறுதி செய்வதற்கு மூன்றாம் அவர் எவரும் இருக்கக்கூடாது என்பதை நினைவு செய்யுங்கள். ஸ்லோகம். கேள்விகளுடன் இருப்பவர் என்றால் தானும் விரக்தி அடைவதுடன் பிறரையும் விரக்தியடைய செய்பவராக ஆக்குவதாகும். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்பவே ஒரு நபருக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. உங்கள் செயல்கள் மேன்மையாக இருந்தால் ஒரு மேன்மையான ரத்தினம் என்ற பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மேன்மையான ரத்தினம் ஆகுவதற்கு உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எளிமையையும் சகிப்புத்தன்மை என்னும் இரு தெய்வீக குணங்கள் தேவைப்படுகின்றன. எளிமை இருந்து ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாதுவிட்டால் அப்பொழுது உங்களை மேன்மையானவர் என கூற முடியாது. ஆகவே எளிமையுடன் சகிப்புத்தன்மை உடையவராக இருங்கள். ஓம் சாந்தி.